குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போ குழந்தைங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்? விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? விளையாடுறதுனா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ நீங்கள் விளையாடுற விளையாட்டில் நிறைய விளையாட்டுகள் உங்களுக்கு மறைமுகமாக இன்டைரக்டாக நல்ல விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குற விளையாட்டாக இருக்கும். நீங்கள் அதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நீங்கள் நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ் விளையாடுவீங்க, ஹேங்மேன் விளையாடுவீங்க, இதெல்லாம் விளையாண்டா உங்களுக்கு என்ன வரும்? வொகேபுலரி டெவலப் ஆகும். செஸ் விளையாடுவீங்க, கேரம் விளையாடுவீங்க. இப்போ செஸ் விளையாண்டா மூளை சுறுசுறுப்பாகும். சைலண்ட்டாக உட்காந்து யோசிக்கணும், அதில் யோசிச்சு செய்யணும் இல்லையா? கேரம் விளையாண்டா என்ன ஆகும்? ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அடிக்கணும், அது வரும். ஃபிசிக்கலாக ஏதாவது கேம்ஸ் விளையாண்டா, பிளே கிரவுண்டில் போய் இறங்கி விளையாண்டா என்ன வரும்? உடம்பு ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா? பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம மனிதர்கள் விளையாடுற விளையாட்டிலேயே இவ்வளவு நல்லது இருக்குது அப்படிங்கும்போது, இறைவன் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும், தெரியப்படுத்தணும், நம்மளை புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் பூலோகத்துக்கு வந்து சில மனிதர்களோட இருந்து சில விஷயங்களை வந்து அவர் செய்வார். அதுக்கு பேர் திருவிளையாடல். ஏன்னா அந்த விளையாட்டுகள் மூலமாக அவர் வந்து நமக்கு நல்லதை புரிய வைக்கிறாரு, தர்மத்தை புரிய வைக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நமக்கு தெரிய வச்சிருக்காரு. இப்போ அந்த திருவிளையாடல் நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம அதை தெரிஞ்ச என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம இப்போது நம்ம லைஃபுக்கு கூட அது அப்ளிகபிளாக இருக்கும். ரெண்டாவது, நமக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அந்த திருவிளையாடலை படித்தோமானா அந்த பர்டிகுலர் கஷ்டம் வந்து நம்மளை விட்டு விலகி போயிடுமாம்மா. இப்போது நீங்கள்லாம் இருக்கீங்க, நிறைய காம்படிஷன்ஸ் போவீங்க. இப்போ காம்படிஷன்ஸில் போகணுன்னா வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? சாமிக்கிட்ட ப்ரே பண்ணலாம். நீங்கள் வந்து எஃபர்ட் எடுப்பீங்க, ஆனாலும் ஒரு டிவைன் கிரேஸ் வேணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? சாமிக்கிட்ட வேண்டலாம். இன்னும் எஃபெக்டிவாக சாமி எப்படி கும்பிடலாம்? சிம்பிளாக, நீங்கள் சின்ன குழந்தைங்க, சிம்பிளாக என்ன பண்ணலாம்? இந்த திருவிளையாடல் புராணத்தில் ஒரு வாட்டி பானபத்திரர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு போட்டியில் வென்றாரு. அவர் வென்றதெல்லாம் பின்னால் நான் உங்களுக்கு கதையாக சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் எப்படி வென்றாரு அப்படின்னு கேட்கறதுக்கு. அவருடைய அந்த கதையை படித்தாலே காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணிடலாமா? இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து இருக்குது. வீட்டில் வந்து கஷ்டம் தீரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெருமான் வந்து பொன் பொருள் எல்லாம் கொடுத்த சில கதைகள் இருக்குது, அதை படித்தா நம்ம வீட்டில் வந்து கஷ்டம் தீர்ந்துருமாம்மா, கடன் இருக்காதாம்மா. பெருமிக்கு வந்து பொற்கிழி கொடுத்தது, குறையாத அரிசி மூட்டையை வந்து ஒரு பக்தனுக்கு கொடுத்துருக்காரு, இந்த மாதிரியெல்லாம் கதைகள் இருக்குது. அதையெல்லாம் படித்தா நம்ம வீட்டில் வந்து கஷ்டம் இருக்காதம்மா. அதே மாதிரி நல்லா படிப்பு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில திருவிளையாடலில் வந்து பெருமான் நிகழ்த்தின சில அற்புதங்கள் இருக்குது, அதையெல்லாம் படித்தா நமக்கு படிப்பு நல்லா வரும். ஸோ இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன் இல்லையா, இந்த கதையை கேட்டால் கூட உங்களுக்கு அதுக்கான பலன் வந்து சேரும். அதுதான் இந்த திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற மேன்மை. ஃபஸ்ட்டு விளையாடல், திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு நடந்த ஒரு புராணத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு புராணமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு புராணம் தான். என்ன புராணம் தெரியுமா? இந்திரன் வந்து அவருடைய குரு கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, குருன்னா நம்ம படிக்கிற நம்ம ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் கூட வந்து நமக்கு குரு தான். ஒரு டான்ஸ் டான்ஸ் டீச்சரோ, ஒரு மியூசிக் டீச்சரோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு வாசிக்க சொல்லித்தரவங்களும், ஏன் ஒரு பிடி மாஸ்டர் எல்லாமே கூட வந்து குரு ஸ்தானத்துல தான் நம்ம வச்சு பார்க்கணும். ஸோ குரு ஆன் த ஹோல் டீச்சர்ஸ் அவங்க கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ற கதை தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்ற இந்திரன் பழி தீர்த்தல் அப்படின்ற அந்த கதை. அப்புறம் இந்த கதைகள் எல்லாமே, இந்த புராணங்கள், கதைன்னு சொல்லக்கூடாது புராணங்கள், இந்த புராணங்கள் எல்லாமே எங்கே நடந்தது அப்படின்னா மதுரையில் தான் நடந்ததாமா. மதுரை அவ்வளோ விசேஷமான கோயில். மதுரைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மல்லி வந்து அம்மாலாம் சொல்லுவாங்க, மதுரை மல்லி ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லி, அப்புறம் அங்கே இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில். அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் நிறைய புராணங்கள் வந்து அங்கே, திருவிளையாடல் புராணமும் அங்கே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த இந்திரன் பழி தீர்த்தல் அப்படின்ற இந்த புராணம் நடந்ததே அந்த திருக்கோயிலில் தான் நடந்தது. இப்போ இருக்கிற லிங்க திருமேனி சுயம்புலிங்கம். சுயம்புலிங்கம்னா என்ன தெரியுமா? தானாகவே மண்ணிலிருந்து தோன்றியது, அதுதான் சுயம்புலிங்கம். இப்போ நிறைய கோயில்கள் நீங்க பார்ப்பீங்க, அங்கெல்லாம் உள்ள வந்து சாமி சிலை வச்சிருப்பாங்க, கருவறைக்குள்ள சாமி சிலை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து யாரா ஒரு சிற்பி கல்லுனால செதுக்கி அதை ஒரு நாள் ஆவாகனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் சுயம்புலிங்கம், சுயம்பு மூர்த்தங்கள் அப்படிங்கும்போது அதெல்லாம் தானாகவே தோன்றின லிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி தானாகவே மண்ணில் தோன்றின லிங்கம் தான் இந்த மதுரை கோயிலில் இருக்கிற சுயம்புலிங்கம். இப்போது இந்த இந்திரன் பழி தீர்த்த கதை இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுற்றலோகம், அதாவது தேவலோகத்தில் வந்து ஆடல் பாடல் அதெல்லாம் வந்து ரொம்ப நடக்கும். அவங்க வந்து இந்த ஃபைன் ஆர்ட்ஸை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆடல் பாடல் நிறைய நடக்கும். அந்த மாதிரி ஒரு வாட்டி அங்கே இருந்த தேவமங்கை ஒருத்தங்க, திலோத்தமை, ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரம்பா, திலோத்தமை இவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திலோத்தமை வந்து ஒரு வாட்டி ரொம்ப அற்புதமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களாமா. அவங்க ஆட்டத்தில் வந்து அந்த இந்திர சபையே அப்படியே வந்து மெய்மறந்து போய் இவ்வளோ அழகாக அபிநயம் பிடிச்சி இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மெய்மறந்து போய் அந்த ஆடல் கலையை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி அவர் வந்து அங்கே வராரு. குரு பிரகஸ்பதி வந்ததை, குருவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். குரு வந்தால் டக்குன்னு வந்து அலர்ட்டாக உடனே எழுந்திருக்கணும், அவங்கள வணங்கணும், அவங்களுக்குரிய மரியாதையை வந்து செய்யணும். ஆனால் இந்த இந்திர சபையில் இருந்த தேவர்கள் அத்தனை பேரும் அவர் வந்ததை கவனிக்காமல், இந்திரன் முதற்கொண்டு அவரை கவனிக்காமல் திலோத்தமையோட டான்ஸை வந்து மெய்மறந்து பார்த்துட்டு இருந்தாங்களாமா. அப்போது குருவுக்கு வந்து கோபம் வந்துருச்சு. நம்ம இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொல்லி கொடுத்துருப்போம், எவ்வளவு அறிவு ஞானத்தை வந்து நம்ம கொடுத்துருப்போம், இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு குருவை மதிக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு பாடம், அது கூட இவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுச்ச, இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இவங்களுக்கு இவ்வளோ நாள் நம்ம சொல்லி கொடுத்ததே வேஸ்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கோவிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாரு. இனி இவங்களுக்கு நம்ம தெரியவே கூடாது, கண்ணுக்கே இவங்க கண்ணுக்கே நம்ம தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாரு. திலோத்தமையோடைய டான்ஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு பரிசு பொருட்கள், டான்ஸ் ஆடுறவங்களுக்கு வந்து ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகுதான் இந்திரனுக்கு வந்து, ஆஹா, இந்த டான்ஸுக்கு நடுவில் நம்ம குரு தேவகுரு பிரகஸ்பதி வந்தாரே அப்படின்னு ஞாபகம் வந்ததாமா. அச்சோச்சோ, பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அவர் வந்தவர் நம்ம டான்ஸ் ப்ரோக்ராமில் கவனிச்சு இருக்கவும் அவரை மரியாதை செய்யாம விட்டுட்டோம், அவர் கோச்சிட்டு போயிருப்பாரு அப்படின்னு தேடி 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 பாக்குறாங்க. இவங்க கண்ணுக்கே இவங்களுக்கு சொல்லி கொடுத்ததே வீணா போயிடுச்சு. பேசிக் பாடம் குருவை மதிக்கணும்ன்றது அதுவே இவங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பாடமே இவங்க மறந்துட்டாங்க. இனிமே இவங்களுக்கு நம்ம குருவா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் கண்ணுக்கே தெரியக்கூடாதுன்னு மறைஞ்சுக்கிட்டாரு இல்லையா. அதனால இந்திரன் எவ்வளவோ தேடியும் குரு பிரகஸ்பதியை வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல. குருவோட அருள் இல்லைன்ன உடனே அவருக்கு என்ன ஆயிடும்னா, அவரோட அறிவு மங்கிடுது. குரு கொடுக்கறது தான் அறிவு இல்லையா. அறிவு மங்கினதும் அவர் படித்த படிப்பெல்லாம் அவருக்கு மறந்துடுது. இருந்தால் என்ன ஆகும், அவர் கற்ற வித்தைகள், போர் புரியறதுக்கு அவர் கற்ற வித்தை, மந்திரம் ஜபிக்க அவர் கற்ற வித்தை, இது எல்லாம் அவருக்கு போய் அவரோட பலம் டோட்டல் நம்மளே இருக்கும். நமக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து சொல்லித்தராங்க, கிளாஸ்ல வந்து ஒரு டீச்சர் சொல்லித்தரா, அந்த டீச்சரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த சப்ஜெக்ட் நமக்கு புரியவே புரியாது இல்லையா. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், 8th ஸ்டாண்டர்டில் ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்தாங்க பாரு, ஓ ரூடாக இருப்பாங்க, எனக்கு அதோட மேக்ஸில் இருந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படிம்பாங்க. அதனால் அந்த டீச்சரை நமக்கு பிடிக்கலை, அவங்க மேலே நமக்கு மரியாதை இல்லை. மரியாதை இல்லைங்கும் போது அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாலும் அது நமக்கு மண்டையில் ஏறாது. அதுதான் ஒரு டீச்சர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரூடா இருக்கிற மாதிரி தெரியறாங்க, கோபமா இருக்கிற மாதிரி தெரியறாங்க, இருக்கிறதுக்கான ரைட்ஸ் அப்படி படவோ நம்மளை திருத்தறதுக்காக அவங்க கோபமா இருக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. நம்ம பணிஞ்சு போகணும். அதுதான் நம்மளுடைய நூல்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இத பிடிக்காம நீ வந்து என்ன ஃப்ரெண்ட்லியா தான் நடத்தணும், நீ எப்படி என்கிட்ட ரூடா பேசலாம் அப்படின்னலாம் வந்து ஈக்குவாலிட்டி பேசிட்டு இருந்தா நமக்கு அவங்களை பிடிக்காம போகும். நமக்கு அவங்களை பிடிக்கல அப்படின்னு நல்லா லெசன் நடத்தினாலும் அது நமக்கு புரியவே புரியாம போயிடும், நமக்கு அந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அப்ப அவங்க சொல்லி கொடுக்கறது நம்மளே வந்து சேராது இல்லையா. அது மாதிரிதான் குருவை இவர் மதிக்கல, குருவோட அருள் இல்லை அப்படின்னதும் அறிவு மங்கிடுச்சு, படிப்பு போயிடுச்சு, அவரை விட்டு போயிடுச்சு, அவருடைய பலமும் அவரை விட்டு போயிடுச்சு. அறிவும் படிப்பும் இருந்தா தானே பலம் இருக்கும், பலம் அவரை விட்டு போயிடுச்சு. பலம் போனா என்ன ஆகும், காத்திருக்கிற எதிரிகள் எல்லாரும் சூழ்ந்துக்குவாங்க இல்லையா. நம்மளோட நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் போயிடுச்சுன்னா நம்மளுடைய எனிமீஸ் எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்திரனுடைய பலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் இந்திரனுடைய எதிரிகளான தேவர்கள் அவர் மேல போர் தொடுத்து அவரை வந்து ஜெயிச்சிட்டாங்க. தோத்து போன இந்திரன் வந்து பிரம்மா கிட்ட போயிட்டு முறையிடுறாரு. நடந்ததை கேள்விப்பட்ட பிரம்மா, குருவை அவமானப்படுத்திட்டேன்னா உன் கதி அதோகதி தான். அதோகதின்றது எங்க ஆசிரியர் சொல்லுவாரு, அதோகதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரகம் இருக்காமா, மோசமான நரகமாமா, நரகத்திலே மோசமா ஒரு நரகம் இருக்குன்னா அது வந்து அதோகதி தானாமா. ஸோ குருவை அவமானப்படுத்திட்டா உனக்கு வந்து அதோகதி நரகம்தான். குருவோட அனுகிரகம் இல்லாம வெற்றி அடைய முடியாது. உன்னை வந்து குரு கோபிச்சுட்டு போயிட்டதுனால ஒரு புது குருவை தேடிக்கோ. அந்த புது குருவுக்கிட்ட நீ ப்ராப்பரா மரியாதையோட நடந்துகிட்டேன்னா அவருடைய அனுகிரகத்தினால உனக்கு பழைய ஸ்ட்ரென்த், அறிவு, படிப்பு எல்லாம் வந்துடும் சொல்றாரு. அப்போ இந்திரன் வந்து கேக்குறாரு, எனக்கு புது குருன்னு யார தேடுறதுன்னு தெரியல, புது குருவையும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. பிரஜாபதியின் மகன் விஸ்வரூபர்னு ஒருத்தர் வந்து இருக்காரு, அவர் வந்து ரொம்ப சிறந்த அறிவாளி. ஆனா அவர் வந்து அசுரர்களுக்கு ரிலேட்டிவ், அவரு மருமகன், அசுரரோட ஒரு ரிலேட்டிவ் அவரு. இந்திரனுக்கு குருவா இருக்கிறதுக்கான தகுதி வந்து அவருக்கு தான் இருக்கு. அதனால அவர் அசுரரா இருந்தாலும் பரவாயில்லை, நீ அங்க போய் அவர்கிட்ட குரு மாணவனா சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்லிடுறாரு. இந்திரன் வந்து அவர் விஸ்வரூபரை சந்திச்சு அவர்கிட்ட வந்து என்னை சீடனாக ஏற்றுக்கோங்க நான் வந்து கேட்குறாரு. விஸ்வரூபரும் சரி பாவமாக பரிதாபப்பட்டு சரி நம்ம எடுத்துக்கலாம், இவன் வந்து ஒன்ஸ் அவனோட மிஸ்டேக்கை வந்து ரியலைஸ் பண்ணிட்டான், சரி பாவம் நம்ம ஏற்றுக்கலாம். அவர் வந்து அவரை வந்து தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கிறாரு. இந்த அசுரர்கள் எல்லாம் வந்து போர் புரியறாங்க இல்லையா, இப்போ இந்திரனை வந்து போர் புரியறாங்க இல்லையா, அப்போ இந்திரனை வந்து காப்பாத்துறதுக்காக விஸ்வரூபர் வந்து தன்கிட்ட ஒரு சிவ கவசம் வச்சிருந்தாரு. சிவ கவசத்தை வந்து இப்போ எப்படி நம்ம ஆர்மி போலீஸ் எல்லாம் வந்து ஒரு சண்டைக்கோ இல்லை எதிரிகளோட போடுறது போனோம்னா வந்து உடனே இந்த புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கிறாங்க, அந்த மாதிரி அவர் வந்து ஒரு சிவ கவசம் வந்து வச்சிருக்காரு. அதை வந்து இந்திரனுக்கு கொடுக்குறாங்க. இந்திரனும் அதை போட்டுட்டு எதிரிகளை வந்து ஜெயிச்சிடுறாரு. மகிழ்ச்சியாக வந்து அவர்கிட்ட தன்னுடைய வெற்றியை வந்து இங்கே வந்து சிவகவசத்தை கொடுத்ததுனால தான் நான் வந்து வின் பண்ணேன், அவர் சொன்னபடி கரெக்டாக அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நடந்து வர்றாரு. கொஞ்ச நாள் கழித்து இந்த விஸ்வரூபர் வந்து என்ன இருந்தாலும் அசுரர்களுக்கு ரிலேட்டிவ் இல்லையா, இந்த ஸோ இந்த யாகம் வளர்ப்பாங்க, யாகம் ஹோமம் எல்லாம் நீங்கள் வளர்க்குறத பார்த்துருக்கீங்கல்ல, அந்த யார் வரம் வேண்டி அதை யாகமோ ஹோமமோ செய்வாங்க. செஞ்சுட்டு நம்ம யார்கிட்டயே ஏதாவது கேட்குறோன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பரிசு பொருள் நம்ம கொடுக்கணும்ல, அந்த மாதிரி நிறைய வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த யாகத்தில் வந்து எரியது இல்லையா, அந்த நெருப்பின் மூலமாக அது வந்து யாரை குறித்து நம்ம யாகம் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த காணிக்கை போய் சேர்ந்துடும். அதுக்கு பேர் அவிர்பாகம். அந்த யாகத்தில் போடுற அவிர்பாகம் வந்து யூஸ்வலாக தேவர்களை தான் போய் சேரும். இந்த அவிர்பாகம் அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு மரியாதை செலுத்தப்படுது, அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க தேவர்கள் வந்து இன்னும். பட் இந்த விஸ்வரூபர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த யாகங்களில் கொடுக்க வேண்டிய அவிர்பாகத்தை வந்து அசுரர்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லி அந்த அவிர்பாகத்தை வந்து அந்த யாகத்தை யாக குண்டத்தில் அக்னியில் போட்டு அது வந்து அசுரர்களுக்கு போய் சேர ஆரம்பிச்சிருது. அப்போ அசுரர்களுக்கு போய் சேர்ந்தா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க ஸ்ட்ராங் ஆனா என்ன ஆகும், கெடுதல் நிறைய நடக்கும் இல்லையா. இத வந்து இந்திரன் தெரிஞ்சுக்கிறான், ஆஹா இவர் வந்து அவங்க அசுரர்களோட ரிலேட்டிவா இருக்கிறதுனால அவங்களுக்கு மறைமுகமா யாகத்துல வந்து அவிர்பாகத்தை கொடுக்கறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு வந்ததே கோபம். ரெண்டாவது இவர் வந்து ரெண்டாவது குரு, இந்த குரு வந்து தப்பு பண்ணுறாரு, ரெண்டாவது குருன்றதுனால அவரோட அந்த மூணு தலையையும் வெட்டிடுறான். இந்திரன் வந்து வெட்டிடுறாரு. விஸ்வரூபருக்கு வந்து மூணு தலை இருந்திருக்கு, அந்த மூணு தலை நான்முகன் வந்து பிரம்மா, அவருக்கு நாலு தலை இருக்கு. அவருக்கு ராவணன் தெரியும், பத்து தலை இருக்கும். இவர் விஸ்வரூபருக்கு வந்து மூணு தலை இருந்திருக்கு. இந்திரன் வந்து அந்த மூணு தலையும் வெட்டிடுறான். அம்மா ஆனா இந்திரன் தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், இந்திரனுக்கே குருவா இருக்கிற அளவுக்கு தகுதி படைத்தவர் விஸ்வரூபர். அப்போ அவருடைய தவ ஆற்றல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அவ்வளோ தவ வலிமையோட இருக்கிறவர் வந்து தலையை வெட்டினா என்ன ஆகும், மற்றவங்க மாதிரி இறந்து போயிட மாட்டாங்க. அவருக்கு என்னாச்சு தெரியுமா, அவர் அவ்வளோ தவ வலிமை இருந்ததுனால ஒரு தலை வந்து வேத பாராயணமே பண்ணிக்கிட்டு இருந்ததாமா, ஒரு தலை அந்த தலை வந்து மீன் கொத்தி குருவியா மாறிடுச்சான். ஒரு தலை வந்து இந்த மது இந்த மாதிரி சுறாபானம் இதெல்லாம் குடிச்சிட்டு இருந்ததாமா, ஒரு தலை அந்த புறாவா மாறிடுச்சான். அப்புறம் மனிதர்கள் மாதிரி டான்ஸு கை இதுல எல்லாம் வந்து ஈடுபட்ட ஒரு தலை வந்து நெருப்பு கோழியா மாறிடுச்சான். பொண்ணு இருக்கு, இந்த ஒரே கண்ணுலால நம்ம வந்து நல்ல விஷயங்களையும் பாக்குறோம் கெட்ட விஷயங்களையும் பாக்குறோம். நமக்கு வந்து நல்ல விஷயத்துக்கான நல்ல பலனும் வருது, கெட்ட விஷயத்துக்கான கெட்ட பலனும் வருது. அவர் வந்து மூணு தலை இருந்ததுனால ஒரு ஒரு தலையும் ஒரு ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து அலாட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. வேத பாராயணம் மட்டுமே செய்யறதுக்கு ஒரு தலை, அப்புறம் இந்த வேர்ல்ட்லி விஷயத்துலலாம் ஈடுபடுறதுக்கு ஒரு தலை, இப்படி வந்து அவர் பிரித்து வச்சுக்கிட்டாரு. அதனால ஒரு ஒரு தலையும் ஒரு ஒரு குருவியா, புறாவா, நெருப்பு கோழியா, ஒரு ஒரு பேர்டா மாறிடுச்சு. இந்த உடம்பு என்ன ஆகும், தலை ஒன்று ஒன்று போயிடுச்சு. இப்போ உடம்பு என்ன ஆகும், உடம்பு வந்து பிசாசா, கருப்பு உருவமும் கோணலான முகமும் கையில தடியும் ஒரு பெரிய துணியும் எடுத்துக்கிட்டு இந்திரன் எங்க போனாலும் கூடவே போயிட்டு துரத்திக்கிட்டு இருந்தாமா. இதுக்கிடையில இந்த விஸ்வரூபர், இந்த குரு இருந்தாரு இல்லையா, இந்திரனோட அந்த மூணு தலையை வச்சிருந்த குரு, இவருக்கு ஒரு அப்பா இருந்திருக்காரு. அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு, நீ ஏற்கனவே ஒரு டீச்சர் கிட்ட ஒழுங்கா பிஹேவ் பண்ணாம என் பையன் கிட்ட வந்து சேர்ந்த, என் கிட்டையும் குற்றம் கண்டுபிடிச்சு அவனையும் நீ கொன்னுட்ட, உன்ன நீ சும்மா விடுறது கிடையாது, யாகம் ஒண்ணு பண்ணாரு. எதிரி ஒருத்தனை உருவாக்கி அந்த எதிரிய வச்சு இந்திரனை அழிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணாரு. அதுல பெரிய பயங்கரமான அசுரன் வந்து உண்டானான், அவனு அவன்தான் விருத்துராசுரன். இந்த விருத்துராசுரன் வந்து இந்திரனோட பல யுகங்கள்ல ஒரு ஒரு யுகத்திலயும் வந்து போரிடுவாரு. அந்த விருத்துராசுரன் வந்து அப்படியே புயல் மாதிரி கிளம்பி இந்திரனை வந்து போருக்கு அழைச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. போது அதான் இப்போ இப்பயும் வந்து அவருக்கு டீச்சர் இல்லை இல்லையா, இந்திரனுக்கு வந்து இப்பவும் ஒரு ப்ராப்பர் குரு டீச்சர் கிடையாது. அப்ப யார் ஜெயிப்பா, விருத்துராசுரன் தான் ஜெயிப்பான். விருத்துராசுரன் வந்து ரொம்ப ஈஸியா இந்திரனை வந்து இந்த போர்ல தோக்கடிச்சிட்டான். தோற்று போன இந்திரன் தேவர்களோட வைகுண்டத்துல இருக்கிற மகாவிஷ்ணுவை போய் பாக்குறாரு. அவர்கிட்ட சரணடைஞ்சு நடந்ததை எல்லாம் சொல்லி என்ன காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. மகாவிஷ்ணுக்கு இந்திரன் பண்ண எல்லா தப்பும் தெரியும். அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. யோசிச்சுட்டு, நீ நிறைய சேட்டை பண்ணிருக்கியே, உனக்கு உதவி பண்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது, நீ தேவர்களுடைய அரசன், அதனால உன்னை காப்பாத்தினாதான் தேவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், தேவர்கள் காப்பாற்றப்பட்டாதான் தர்மம் நிலைக்கும், அதனால உனக்கு நான் ஐடியா மட்டும் சொல்றேன், நீ எப்படி விருத்திராசுரனை ஜெயிக்கணும்ன்ற ஐடியா வழிவகையை மட்டும் நான் உனக்கு சொல்றேன், நீ அதை பிடிச்சு உன்னை நீயே காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு வழி சொல்றாரு. முந்தி ஒரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையறாங்க அமிர்தம் எடுக்கிறதுக்காக. பார்க்கடலை கடையறாங்க, உங்களுக்கு அமிர்தம் தெரியும் இல்லையா, அமிர்தம்னா என்ன தெரியுமா, அமிர்தம் குடிச்சா அத குடிச்சவங்க யாருமே சாக மாட்டாங்க, சாகாவரம் தரக்கூடிய ஒரு பானம் அது, ஒரு ட்ரிங்க். இப்ப நீங்க எல்லாம் கோக்கோ கோலா என்னமோலாம் நிறைய சாப்பிடுறீங்கல்ல, கோக்கு பெப்சி நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறீங்கல்ல, அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும், உடம்புக்கு கெடுதல். ஆனா இத சாப்பிட்டா என்ன ஆகும், நமக்கு சாவே வராது, நம்ம இறந்தே போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பானம் தான் அந்த அமிர்தம். அது எங்க இருந்ததுன்னா பார்க்கடலுக்கு அடியில இருந்ததாமா. அத எடுக்கணும்னா பார்க்கடலை கடையணும். எப்படி கடைவாங்க, இப்ப வீட்டுல இப்போலாம் வந்து யாரும் மோரெல்லாம் கடைஞ்சு நம்ம பார்க்கவே முடியறது இல்லை, எல்லாம் மிக்சியில தான், மிக்சி விப்பில் போட்டோம்னா அது அழகா நமக்கு வெண்ணெய் எடுத்து கொடுத்துடுது. ஆனா அந்த காலத்துல நீங்க படங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கலாம், ஒரு பெரிய பானை இருக்கும், அந்த பானை ஃபுல்லா தயிர் இருக்கும், அந்த தயிரை வந்து ஒரு மத்து வச்சு கடைவாங்க. அந்த மாதிரி கடையும் போது அந்த தயிர்ல இருக்கிற வெண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த வெண்ணெயை எடுத்து நெய்யா உருக்குவாங்க. அது மாதிரி இந்த பார்க்கடலுக்குள்ள அமிர்தம் மறைஞ்சிருந்தது, அந்த அமிர்தத்தை எடுக்கணும்னா பார்க்கடலை கடைஞ்சாகணும். அதுக்காக தேவர்களும் அசுரர்களும் வந்து எனிமீஸா இருந்தாலும் இந்த பெரிய வேலையை செய்யணும்னா நிறைய ஃபோர்ஸ் வேணும், நிறைய ஆற்றல் தேவை அப்படின்றதுக்காக இவங்க எல்லாம் ஒன்று கூடி அந்த பார்க்கடலை கடையறதுக்காக ஒன்று கூடி சேர்ந்தாங்க. அப்போ அந்த பார்க்கடலை கடையும் போது இவங்க ஒவ்வொருத்தரும் தவம் வாங்கி தவம் பண்ணி நிறைய வெப்பன்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா. இப்போ நம்மளே வெளியில போறோம், போகும்போது நம்ம பேகெல்லாம் எடுத்துட்டு போறோம், என்னெல்லாம் எடுத்துட்டு போவோம், மொபைல் எடுத்துட்டு போவோம், பர்ஸ் எடுத்துட்டு போவோம், அப்புறம் கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போவோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு வெளியிடத்துக்கு போறோம்னு வைங்க, இந்த திங்ஸ் எல்லாம் போற வெஹிக்கிள்ல பூட்டி போகலாம். இல்ல நம்ம வந்து கார்லயோ ட்ரெயின்லயோ நம்ம ட்ரெயின்லயோ பஸ்லயோ போயிருந்தோம்னா நம்ம வந்து அதுக்குன்னு பேக் வச்சிருப்போம். பட் இந்த பேகை வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும்ல, யார்கிட்டையாவது பத்திரமா நம்ம கொடுத்துட்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த தேவர்கள் முனிவர்கள் இந்த தேவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டு தவம் பண்ணி வாங்கின இந்த ஆயுதங்கள் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ததீசின்னு ஒரு முனிவர் இருந்தாரு, அந்த முனிவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. மகாவிஷ்ணு ஞாபகப்படுத்துறாரு, நம்ம திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் யார்கிட்டயாவது ரெஸ்பான்சிபிளா கொடுக்கறோம்னு வை, அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருப்பாங்க இல்ல, அவங்க வந்து அந்த திங்ஸ் எல்லாம் பாதுகாக்கிற அளவுக்கு எஃபிஷியன்டா ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க இல்லையா. அப்படியாப்பட்ட ஒரு பர்சன் கிட்டதானே நம்ம வந்து நம்ம திங்ஸ கொண்டு போய் கொடுப்போம். அந்த மாதிரி இந்த ததிசி முனிவர் ரொம்ப ரொம்ப தவ வலிமை பெற்றவர், ரொம்ப நாளும் தவம் பண்ணி அவருடைய மேன்மைக்கும் அவருடைய தவ ஒழுக்கத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு அவர் ரொம்ப தவ வலிமையில சிறந்தவர். அவரை நம்பி இவங்க எல்லாரும் இவங்களோட வெப்பன்ஸை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காலமாக அமிர்தம் கடைஞ்சதுனால இந்த ததிசி முனிவர் ஆயுதங்களை இந்த தேவர்கள் கொடுத்த ஆயுதங்களை பாதுகாக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டாரு. எவ்வளோ பெரிய லாக்கர்ல வச்சாலும் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு போட்டு எத்தனை பெரிய லாக்கர்ல வச்சாலும் அதை திருடணும்னு எண்ணம் இருக்கிறவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா. இவருடைய பொருள் காணாம போனா கூட இவர் வருத்தப்பட மாட்டாரு. ஆனா மத்தவங்க வந்து இவரை நம்பி இவர்கிட்ட கொடுத்துட்டு போன ஆயுதங்களை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால இவர் என்ன பண்றது, இந்த ஆயுதங்களை எப்படி பத்திரமா வச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சாராம். ஆயுதங்களை வந்து எங்கேயோ கட்டி பரண்ல எங்கேயாவது கட்டி வச்சுட்டு இல்ல ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ரொம்ப பத்திரமான பிளேஸ்ல கொண்டு போய் வச்சா கூட இத பத்திரமா நம்மளால காப்பாத்த முடியாது. அதனால இந்த ஆயுதங்களை எல்லாத்தையும் நம்மளே விழுங்கிடலாம், ஸ்வாலோ பண்ணிடலாம் அப்படின்னு ததிசி முனிவர் என்ன பண்ணாராம், ஆயுதங்கள் எல்லாத்தையும் இந்த தேவர்கள் கொடுத்த ஆயுதங்கள் பெரிய பெரிய ஆயுதங்கள் பவர்ஃபுல்லான ஆயுதங்கள், சில ஆயுதங்கள்லாம் நியூக்ளியர் வெப்பன் மாதிரி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அம்மா ஆயுதங்கள் எல்லாம் ததிசி முனிவர் ஒன்னொன்னா வாய்க்குள்ள விட்டு விழுங்கிட்டார் அம்மா, அதையெல்லாம் ஸ்வாலோ பண்ணிட்டார். இப்போ நம்ம நீங்க குழந்தைங்க கூட சம்டைம்ஸ் வந்து ஏதாவது சின்ன காயினோ மெட்டல் பீசஸ் ஏதாவது ஒன்று ஸ்வாலோ பண்ணிருப்பீங்க, முழுங்கிருப்பீங்க இல்லையா, என்ன ஆகும் அதெல்லாம் அம்மா பார்த்தாங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவாங்க, அச்சோச்சோ என் குழந்தை இந்த மாதிரி பபுள் கம் முழுங்கிட்டான் இந்த காயினை முழுங்கிட்டான் அப்படின்னு சொல்லி பயந்து போய் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு காயினுக்காக வயித்த கிழிச்சா எடுப்பாரு, அதெல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல போய் மறுநாள் வெளியில வந்துடும், கவலைப்படாதீங்க, நான் வேணா வயித்துக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இல்லை நாளைக்கு வந்து நல்ல ஃப்ரீயாக போயிடுற மாதிரி ஏதாவது மருந்து தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து டைஜஷனை மறுநாள் வந்து பவல் மூமெண்ட்ஸ் ஈஸியா இருக்கிறதுக்காக ஏதாவது மருந்து கொடுப்பாரு இல்லையா. நம்ம சாப்பிட்டா அது டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ள போகும். இதுவே அந்த ததிசி முனிவர் விழுங்கின அந்த வெப்பன்ஸ் எல்லாம் என்னாச்சு தெரியுமா, அவருடைய முதுகெலும்போட ஒன்னாயிடுச்சு, குள்ள எல்லாம் போய் அடங்கி உட்கார்ந்துடுச்சாமா. மகாவிஷ்ணு தேவர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் ஞாபகப்படுத்துறாரு, நம்ம எல்லாம் அமிர்தம் கடைய போகும்போது உங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ததிசி முனிவர் கிட்ட தானே கொடுத்துட்டு போனீங்க, அவருடைய முதுகெலும்புல அது எல்லாம் ஒன்னாயிடுச்சு, அவர்கிட்ட அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கு, நீங்க எல்லாரும் போய் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு.